கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிங்க குகையில் தள்ளினாலும் தீச்சுளையில் போட்டாலும் வல்ல தேவன் உனக்குள் இருப்பதினால் சிங்கமும் நெருப்பும் என்ன செய்திடும்? சிறைச்சாலையில் தள்ளினாலும் சங்கிலியில் கட்டி போட்டாலும் வல்ல தேவன் உனக்குள் இருப்பதினால் சிறையும் சங்கிலியும் என்ன செய்திடும்? செங்கடல்கள் சூழ்ந்து வந்தாலும் எரிகோ மதில் தடை செய்தாலும் வல்ல தேவன் உனக்குள் இருப்பதினால் செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும்? அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, வல்ல தேவன் இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, விடுதலை தந்து வழி நடத்துவாராக.
நமது வாழ்வில் எந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்கலாம்.
மகிழ்ச்சி அல்லது மன அமைதி இன்று எல்லோரிடமும் குறைந்து வருகிறது. எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்களா? இது ஒரு பெரிய கேள்விதான். அப்படி மகிழ்ச்சியோடு மட்டுமே இருக்க முடியுமா? இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படாதா? ஆம், மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கை என்றால் சலித்துவிடும். அதே வேளையில் உழைப்பிற்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். அதுபோலவே வாழ்வெல்லாம் துன்பம் என்றாலும் வாழ்க்கை கசந்து போகும். அன்றாடம் உழைக்கும் பலதரப்பட்ட மக்கள் தங்கள் நிலையை எண்ணி சலித்துக் கொள்கிறார்கள். இதோ இவர்களையே நேரில் சந்திக்கலாமே. அருக்காணி ஒரு கிராமத்து பெண். கூலி வேலை பார்க்கும் இவர் தன்னை பற்றி கூறுகிறார்.
எனக்கு மட்டும் இந்த ஆண்டவர் ஏன் தான் இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை கொடுத்தாரோ தெரியல. காலங்காத்தால இருந்து காட்டிலையும் வீட்லயும் உழைச்சாலும் புருஷங்கிட்டையும் நல்ல பேர் இல்ல, பிள்ளைங்கிட்டையும் நல்ல பேர் இல்ல. நான் எந்த சுகத்தையும் காணல. காலங்காத்தால எந்திரிச்சு வீடு வாசல கூட்டி பத்து பாத்திரம் கழுவி சோறு பொங்கி இவங்களுக்கும் போட்டுட்டு கூலி வேலைக்கு ஓடுறேன். ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஒரே உழப்பு தானாலும் ஒரே வேலைக்கு ஆம்பளைங்களுக்கு ஒரு படி கூலி ஜாஸ்தி, பொம்பளைங்களுக்கு கூலி கொஞ்சம் கம்மியா கொடுக்கறாங்க. அதை வச்சுதானே புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் சோறு போட வேண்டியிருக்கு. என் புருஷன் வாங்குற கூலியில பாதிய குடிச்சு புட்டு ரோட்ல எங்காச்சும் விழுந்து கிடக்கும். மீதி பணம் வந்தாலும் வரும், இல்லாட்டியும் இல்ல. இந்த நிலைமையில என் பிள்ளைங்களை எப்படிதான் கரை சேர்க்க போறனோ தெரியல. பாவி மக, எங்க அப்பா என்ன படிக்க வச்சிருந்தா எனக்கு இந்த கதி இருக்குமா? உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, படிக்கவே மாடசாமின்னு எங்க வாதியார் அப்பவே எங்க அப்பாட்ட சொன்னாரு. பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போகுது, கண்ணாலம் பண்ணி வைக்க போறேன்னு நிப்பாட்டிப்பட்டாரு. ஆனா இப்போ இந்த மனுஷன் குடிச்சுப்பட்டு வந்து அடிக்கிறாரு. படிச்சிருந்தா இப்படி வெயிலையும் மழையிலையும் வறுமையிலயே கஷ்டப்படுவனா? எங்கேயாச்சும் ஃபேன் காத்துக்கு கீழ நல்ல நல்ல உத்தியோகம் பாத்துக்கிட்டு உத்தியோகம் பண்றவனா பார்த்து கல்யாணம் கட்டிட்டு இருக்கலாம். இல்ல எங்க அப்பா அத்தா வசதியா இருந்திருந்தாலும் வசதியான வீட்டுல வீட்டோட இருந்திருக்கலாம். ஏதோ ஆண்டவரை நம்பி அவர் மேல பாரத்தை போட்டுட்டு பழப்ப நடத்திட்டு இருக்க. நான் போற கோயில்ல இருக்கிற போதகர் அடிக்கடி சொல்லுவாரு, என்ன கஷ்டமா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுமா, தன்னை நோக்கி கூப்பிடற யாருக்கிட்டையும் கடவுள் கிருபையா இருப்பாருன்னு. கடவுள் தான் என்னோட ஒரே நம்பிக்கை.
கால் வயிற்றிற்கும் அரை வயிற்றிற்கும் வெயிலிலும் மழையிலும் உழைக்கும் அந்த பெண்ணின் குமுறல் நியாயமானதுதானே? பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்காவிட்டால் வாழ்க்கை சிரமம்தான். ஆனால் இவர்களும் கடவுளின் அன்பை பெற்றவர்களே. சரி, படித்து வேலைக்கு போகின்றவர்களும் வீட்டோடு இருக்கின்ற பெண்களும் எப்படி இருக்கிறார்கள்? அதோ அந்த பெண்மணியை கேட்போமே.
நல்லா படிச்சவனா, வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகுமோ, அதனால கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பிள்ளைகளும் ஆயிடுச்சு. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடுது. பக்கத்து வீட்டக்கா அவ புருஷன் ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா நாளுக்கு ஒரு புடவை கட்டிக்கிட்டு நேரத்துக்கு போய் நேரத்துக்கு வராங்க. பார்க்கவே பொறாமையா இருக்கு. ஆனா என்னமே, தினமும் நாலு மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டதுல இருந்து வீடை கூட்டி பாத்திரம் கழுவி சாப்பாடு டிஃபன் செய்து வச்சு எங்க வீட்டுக்காரரையும் பிள்ளைகளையும் எழுப்பி ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அதுக்கப்புறம் துணி துவைக்கணும். காலையில சாப்பிட முடியறதே இல்ல. குளிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு திரும்ப துணிகளை அயன் பண்ணணும். இதுக்கடையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் சோறு ஊட்டி விட்டுட்டு சாயந்தரமா கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாடம் சொல்லி தரணும். அப்புறம் என்ன, ராத்திரி சாப்பாடு. இப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு படுக்கிறதுக்குள்ள அப்பாப்பா மணி 11 ஆயிடுது. ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா எவ்வளவு சந்தோஷமா வாழலாம்.
உழைத்தும் ஊதியம் குறைவு என்று ஒரு பெண் வருந்துகிறார். படிக்க வைக்காத பெற்றோர் மீது சலித்துக் கொள்ளுகிறார். வாழ்க்கை கசக்கிறது. வாழ்வின் விடியலை எதிர்பார்க்கும் அவரின் ஏக்க பெருமூச்சுக்கு திருமறை என்ன பதில் சொல்கிறது?
என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார்.
படித்தும் வேலைக்கு போக முடியவில்லை, உழைப்புக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் என்றுதான் பெயர். இவ்வளவு வேலைகளை செய்தும் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டால், வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். சும்மாவா இருக்கிறார்கள் இவர்கள்? இவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக கணக்கு பார்த்து சம்பளம் போட்டாலே வெளியில் சென்று வேலை செய்யும் அளவுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது வரும். வேலைக்கு போகவில்லையே என்று வேதனைப்படுகின்ற இவர்களுக்கு வேலைக்கு போகின்றவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு என்பது புரியுமா? கணவர் தனியார் நிறுவனத்திலும் தான் அரசு அலுவலகத்திலும் பணிபுரிகிற சாந்தி என்ன கூறுகிறார் கேளுங்கள்.
ரெண்டு பேரும் வேலை செய்யறேன்னு தான் பேருங்க, நிம்மதியே இல்லை. என்ன வாழ்க்கை இதெல்லாம்? 5 மணிக்கு எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு டிஃபன் செஞ்சு சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளை ரெடி பண்ணி கணவரை ரெடி பண்ணி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி அவரையும் அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பஸ்ஸா புடிச்சு இந்த கூட்டத்தில் ஆபீஸ் போய் சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. ஆபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சாலும் வேலை முடிய 6:30 ஆயிடும். திரும்பவும் பஸ் பிடிச்சி வீடு வந்து சேர 7:30 ஆகுது. பிள்ளைங்க படிச்சாங்களா இல்லையான்னு கூட பார்க்க முடியறதில்ல. வந்து ராத்திரிக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு ரெடி பண்ணணும். அப்பப்பா பாப்பா, என்ன வாழ்க்கை இது? கொஞ்சம் வசதியா இருந்தா வீட்லயே உட்காந்து வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க, ஜாலியா வீட்லயே இருக்காங்க. கடவுள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த இந்த சந்தோஷத்தை எனக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியலையே.
நிம்மதி என்பது யாருக்குத்தான் உள்ளது? அவரவர் நிலையில் அவரவருக்கு குறைபாடுகள் தான். இருக்கின்ற நிலையிலிருந்து மாற்றம் தேவை என்று அனைவரும் விரும்புகிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அதில் பாடுகளும் வேதனைகளும் உண்டு. பாடுகள் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது. அதற்காக துன்பத்தில் இருப்பவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பது சரியாகாது. மாறாக இருக்கின்ற நிலையிலேயே மகிழ்ச்சி கொள்வதே சிறப்பானது. குறைபட்டு கொண்டு சலித்துக் கொள்வதை விட, ஆண்டவரே என் துன்ப நிலையை மாற்றி எனக்கு மன மகிழ்வை தாரும் என்று மன்றாடி திருப்தி கொள்ள வேண்டும். துன்பப்பட்டு சலித்துக் கொள்பவர்கள் நம்மை விட அதிக துன்பப்படுகிறவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். இல்லாவிட்டால் சலிப்பே வாழ்க்கையாக போய்விடும். குறைவுகளையும் பிரச்சனைகளையும் தந்த ஆண்டவர் அவற்றோடு போராடி வாழ தேவையான பலத்தையும் நமக்கு தருகிறார் என்பதே உண்மை. நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருப்பவர் நமது ஆண்டவர். நமது எண்ணற்ற பாவங்களுக்காக தமது ஒரே குமாரனை சிலுவைக்கு கொடுத்த கர்த்தரின் மக்கள் நாம். நமது வாழ்க்கை கடவுளின் திட்டம். நமது பிரச்சனைகளை சர்வத்திற்கும் வல்லவரே சுமக்கிறார் என்று நம்புவோம். நமது சுமைகளும் பிரச்சனைகளும் லேசாக போய்விடும். தாவீதின் நம்பிக்கை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியை முடிவு செய்வோம். சங்கீதம் 18:30. தம்மிடத்தில் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடகம். நேயர்களே, கடன், வியாதி, வேலையின்மை, வறுமை போன்ற பிரச்சனைகளாலே மனம் கசந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
நல்ல ஆயன் ஆண்டவர், நாளும் என்னை ஆள்பவர், ஆடுகளை வாழ வைக்க உயிர் கொடுக்கும் ஆயராம். தவறுமாட்டை தேடுவார், தோளில் சுமந்து பாடுவார். தவறுமாட்டை தேடுவார், தோளில் சுமந்து ஆடுவார்.
ஏது குறை எங்கள் வாழ்விலே, ஏது பயம் எங்கள் நெஞ்சிலே.
நல்ல ஆயன் ஆண்டவர், நாளும் என்னை ஆள்பவர், ஆடுகளை வாழ வைக்க உயிர் கொடுக்கும் ஆயரா. தவறுமாட்டை தேடுவார், தோளில் சுமந்து பாடுவார். தவறுமாட்டை தேடுவார், தோளில் சுமந்து ஆடுவார். பெயர் சொல்லி அழைக்கின்றவர் என்னை, பெயர் சொல்லி அழைக்கின்றவர்.
நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது இறை தியானம். அதிசயங்கள் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினீர். அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினீர். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்து விட்டீர். அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையால் அடக்கினீர். அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தீர். அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினீர். அதிசயம். அன்பின் இறைவா, உமது சொல்லாலே என் வாழ்விலும் அதிசயம் நடக்கட்டும். அருள் தியானம் ஆரம்பமாகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லாமல் போனாலும் சரி, எப்பொழுது நீங்கள் கடவுளை பெரிதாக பார்க்கிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை, உயர்வை நீங்கள் காண முடிகிறது. ஆகவே இங்கு பாருங்கள், இப்பொழுது சென்ற முறை நாம் தியானித்தோம், கோலியாத்தோடு தாவீது சண்டை பிடிக்க முற்பட்ட பொழுது அவருக்கு சில தடைகள் சவுல் மன்னனால் வருகிறது. அதை நாம் போன முறை பார்த்தோம். இன்று என்ன பார்க்கிறோம் என்றால், பாருங்கள், சவுல் மன்னனோடு அவர் கதைத்து விட்டு இப்பொழுது கோலியாத்தோடு சண்டை பிடிப்பதற்காக அவர் போகும் பொழுது என்ன அவர் செய்தார் என்றால், நாம் வாசித்தது போல 1 சாமுவேல் 17:40 நீரோடையில் இருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை அவர் தெரிந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இடையனுக்குரிய தாம் பையிலே போட்டுக்கொண்டு கோலியாத்தோடு சண்டை பிடிக்க போகிறாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கூழாங்கற்களை நாம் இறை வார்த்தைக்கு சமமாக ஒப்பிட்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏன் நாம் அந்த கூழாங்கற்களை இறை வார்த்தைக்கு ஒப்பிட்டு நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், எபேசியர் 6:17 சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை தூய ஆவி அருளும் போர் வாள், அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசு நகரில் உள்ள மக்களுக்கு தூய பவுல் சொல்லுகிறார். அதாவது இறைவனுடைய வார்த்தை தூய ஆவி அருளுகின்ற போர் வாள், அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இறை வார்த்தை ஒரு போர் வாளுக்கு சமமாக ஒப்பிடப்பட்டிருப்பதனாலேதான் இன்றைக்கு நாம் இந்த தியானத்திலே தாவீது 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த 5 கூழாங்கற்களுக்கு இறை வார்த்தையை ஒப்பிட்டு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சிலர் அந்த 5 கூழாங்கற்களுக்கு இயேசுவினுடைய 5 திருக்காயங்களை ஒப்பிட்டு பேசுவார்கள். ஆனால் நான் இந்த 5 கூழாங்கற்களுக்கும் இறைவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். ஏனென்றால் இறை வார்த்தை போர் வாளாக சொல்லப்பட்டிருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த விசுவாச போராட்டத்திலே நாம் வெற்றி அடைவோம், வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைய வேண்டும் என்றால் இறை வார்த்தை தான் நமக்கு போர் வாளாக இருக்கிறது என்று திருமறை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இங்கு பாருங்கள், இப்பொழுது தாவீது 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தாராம் அந்த கோலியாத்தோடு சண்டை பிடிப்பதற்காக. அன்பு வான்புரா வாழ்நேயர்களே, சற்று யோசித்து பாருங்கள், கோலியாத்து வந்து பெரிய போராயுதங்களோடு தாவீதுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். கோலியாத்தினுடைய கேடயத்தை சுமக்கிறவன் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறானாம். அப்படி என்றால் அந்த நாட்களிலே சில கேடயங்கள் ஒரு ஆளை முழுவதுமாக மறைக்க கூடிய அளவு பெரிய கேடயங்களாக இருந்தது. சில கேடயங்கள் வரும் அந்த முகத்தையும் மார்பையும் மட்டும்தான் மறைக்கும். சில கேடயங்கள் ஒரு ஆளை முழுவதுமாகவே மறைக்கும், அந்த அளவு பெரிய கேடயம். நான் நினைக்கிறேன் கோலியாத்துக்கு முன்பாக வந்த அந்த கேடயம் என்பது அந்த கோலியாத்தையே மறைக்கக்கூடிய 6.5 முழம் உயரமுள்ள ஒரு கேடயமாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேடயத்தையும் வைத்துக் கொண்டு கோலியாத் வந்து நிற்கும் பொழுது தாவீது கூழாங்கற்களை 5 கூழாங்கற்களை பொறுக்கி எடுக்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் எப்படியாக தாவீதை நினைத்திருப்பார்கள் சற்று யோசித்து பாருங்கள். அவர்களால் அதை எண்ணி பார்க்கவே முடியாமல் இருந்திருக்கும். இவ்வளவு ஒரு பெரிய போர் வீரனோடு, போர் ஆயுதங்களோடு நிற்கிறவனோடு, அவனையே மறைக்கக்கூடிய பெரிய கேடயத்தையும் வைத்துக் கொண்டு நிற்கிறவனோடு போராடுவதற்காக வெறும் 5 கூழாங்கற்களையா நீ எடுத்துக் கொள்ளுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன விசரா? அதுல போய் என்ன நீ சாக போகிறாயா? அதுல போய் நீ செத்தா என்றால், நீ அடிமையாகி விட்டா என்றால், நாங்கள் எல்லாரும் அல்லவா அடிமையாகி போய்விட வேண்டும்? உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது என்றுதானே அன்றைக்கு தாவீதை அங்கிருந்தவர்கள் எல்லாரும் பேசியிருக்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள். நான் எண்ணி பார்க்கிறேன், நிச்சயமாக அப்படித்தான் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று. ஏனென்றால் அடுத்த பகுதியில் நான் சொல்லும் பொழுது அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். என்றால் கோலியாத் வந்து இவ்வளவு ஒரு பெரிய மனிதனாக போர் ஆயுதங்களோடு கேடயத்தோடு நிற்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரேல் மக்களும் சவுல் மன்னரும் பயந்து நடுங்கினார்கள் என்று திருமலையில வாசிக்கிறோம். அப்படி அவனுடைய வார்த்தை அந்த அளவு ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கும் பொழுது தாவீது போர் உடையும் இல்லாமல் ஒரு வெறும் மேனியோடு 5 கூழாங்கற்களை போய் அதிலே பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கிருந்தவர்களும் பார்த்து சிரித்திருப்பார்கள். தாவீதுக்கு எத்தனையோ விதமான தரம் குறைந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள், தாவீதை உற்சாகப்படுத்தாத வார்த்தைகளை சொல்லியிருப்பார்கள். உனக்கு என்ன விசரா, உனக்கு அந்த கோலியாத்தோடு சண்டை பிடிப்பதற்கு நீ போய் இந்த 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு சவுல் மன்னன் அவருடைய போர் உடைகளையும் போர் ஆயுதங்களையும் உனக்கு கொடுத்தார், அவைகள் எல்லாம் எனக்கு சரிவராது என்று கலற்றி வைத்துவிட்டு என்றால் முதல் வசனங்கள் அதைத்தான் வாசிக்கிறோம். சவுல் தாவீதுக்கு தன்னுடைய போர் உடைகளை கொடுத்தார், அவர் எல்லாவற்றையும் போட்டு பார்த்தார், அவராலே நடக்க முடியவில்லை, கலற்றி அப்படியே சவுலிட்டே கொடுத்து விட்டு இப்பொழுது வந்து கூழாங்கற்களை அவர் பிறக்குகிறார். அப்ப அங்கிருந்தவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள், நீ போருக்கு போக போற, நீ போர் உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு போயிருக்க வேண்டும், சவுல் கொடுத்ததை நீ எடுத்துக்கொண்டு போ, அதை விட்டு விட்டு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாயே என்றுதான் அவர்கள் பேசியிருப்பார்கள். ஆனாலும் அன்பு வான்பராவான நேயர்களே, தாவீது 5 கூழாங்கற்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். அதுபோலதான் இன்றைக்கு இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வான்பராவான நேயர்களே, நீங்கள் இறை வார்த்தையை பெரிதாக பாருங்கள் என்று இந்த போதனையை கேட்டு இறை வார்த்தையிலே வாழ்வு உண்டு, இறை வார்த்தை எனக்கு வெளிச்சம், இறை வார்த்தையிலே எனக்கு வரங்கள் உண்டு, இறை வார்த்தை சொன்னதை செய்யும் என்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நீங்கள் விசுவாசம் அடைந்து நான் இனி இறை வார்த்தையிலே தான் வாழப்போகிறேன், இறை வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது வேதாகமத்தை கையில் எடுத்து இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழப்போகிறேன் என்று இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களோடு உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கு, இறை வார்த்தையிலே வாழ்வுண்டு என்று யார் உனக்கு சொன்னது, உனக்கு என்ன தலையில சோமில்லாமலா போய்விட்டது. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது வார்த்தை வாழ்வு கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன அறிவில்லையா, நீ படிக்கவில்லையா, நீ எந்த நாட்டில் இருக்கிறாய், எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்த ஒரு சூழலில் இருந்து கொண்டு இறை வார்த்தையினால் எனக்கு வாழ்வு உண்டாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன்னை நினைக்க எனக்கு பரிதாபமா இருக்கிறது, உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது என்று கூட சில நேரம் சில பேர் சொல்லிவிடலாம். என்றால் அவர்களுக்கு இறை வார்த்தைக்குள் இருக்கிற அந்த வல்லமை அவர்களுக்கு தெரியாது. அதனாலே நீங்கள் இன்றைக்கு இறை வார்த்தையிலே வாழ்வு உண்டு என்று நம்பி இறை வார்த்தையிலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்கள் சில நேரத்திலே உங்களை ஏளனமாக பார்க்கலாம். என்றால் அன்றைக்கு தாவீது கூழாங்கற்களை புரக்கிய பொழுது நிச்சயமாக அப்படித்தான் பார்த்திருப்பார்கள். அதுபோல இன்றைக்கு உங்களை பார்க்க மாட்டார்களா, இன்றைக்கும் அப்படி உங்களை பார்க்கலாம். என்றால் அப்படிப்பட்ட எத்தனையோ செயல்களை நாங்கள் கேட்கிறோம், வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் அப்படி தங்களுக்கு நடந்ததாக சொல்லுவதை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கிறோம் கேட்கிறோம். அதுபோல அன்பு வான்பராவான நேயர்களே, நீங்களும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இறை வார்த்தை எல்லாம் இனி பெரிதாக பார்க்காதே, அதிலே ஒன்றுமில்லை, இப்பொழுது விஞ்ஞானம் அவ்வளவு முன்னறி இருக்கிறது, நன்றாக படிக்கப்பார், நல்ல படித்து நல்ல பெரிய பட்டதாரியாய் வரப்பார், நல்ல உயர்ந்த இடங்கள் எங்கேயாவது வேலையை தேடிப்பார், நல்ல பெனிஃபிட்ஸோடு வேலை எடுக்கப்பார், இதனால்தான் இன்றைக்கு உலகத்திலே வாழலாமே தவிர இந்த வரும் இறை வார்த்தையை வைத்துக்கொண்டு இதனாலே வாழலாம் இதனாலே வாழலாம் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்காது என்று பலர் சொல்லலாம். ஆனாலும் அன்பு வான்பராவான நேயர்களே, உங்களுடைய நம்பிக்கை இறை வார்த்தையில் இருக்கட்டும், இறை வார்த்தையை நீங்கள் பெரிதாக பாருங்கள், உங்கள் குடும்பம் இறை வார்த்தையை பெரிதாக பார்க்கட்டும், அதனாலே நீங்கள் படிக்கக்கூடாது, நல்ல இடத்திலே வேலை செய்யக்கூடாது, நல்ல பெனிஃபிட்ஸோடு வேலை செய்யக்கூடாது, நல்ல இடத்திலே இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அதெல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அதை நீங்கள் அப்படிப்பட்ட உயர்வான நிலைகள் வரும் பொழுது அதை சந்தோஷமாக இறைவனுக்கு நன்றி சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அவைகளை நீங்கள் பெரிதாக பார்த்துவிடக் கூடாது, அவைகளை நீங்கள் எப்பொழுது பெரிதாக பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அங்கு வீழ்ச்சி வந்துவிடும், மாறாக அவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற கடவுளை, அவருடைய வார்த்தையை நீங்கள் பெரிதாக பாருங்கள். அந்த வார்த்தையிலே தான் வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்குள் வாழ்வு உண்டு, அந்த வார்த்தையிலே விடுதலை உண்டு. ஆகவே பாருங்கள், தாவீது அந்த ஐந்து கூழாங்கற்களை அவர் எடுத்த பொழுது அது மற்றவருடைய பார்வையிலே வெறும் சாதாரண ஒன்றாக, வெறும் அர்த்தமற்ற ஒரு செயலாக தெரிந்திருக்கும். ஆனால் அது சாதாரண ஒன்றல்ல, அது வல்லமையுள்ள ஒன்று. அது அர்த்தமற்ற ஒன்றல்ல, அது அர்த்தமுள்ள ஒன்று. அதுபோல நீங்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. அன்பானவர்களே, அன்பு வான்பரா வாழ்நேர்களே, அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும். இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
சந்தோஷம் தங்கிடவே, சமபந்தி பொங்கிடவே, நம்பிக்கை ஒன்றாக வேணும், நாம முன்னோரின் வாழ்க்கை வாழ வேணும்.
நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இறை வார்த்தையை பெரிதாக பாருங்கள், அருள் தியானம் தொடர்கிறது. இரண்டாவது பாருங்கள், தாவீது என்ன செய்தாராம்? அந்த வேதாகம் பகுதியை நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும். இந்த போதனைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் கையிலே வேதாகமத்தை நீங்கள் வைத்திருக்க முடியும் என்றால் அதை வைத்து வாசித்து பாருங்கள். இல்லை என்றால் அதை ஒரு பேப்பரில் நான் சொல்லுகிற வசனங்களை எழுதி அதுக்கு பின்பு நீங்கள் வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்கள். சரி, பாருங்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17:46 46 பாருங்கள். நீரோடையில் இருந்து வலுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்தெடுத்தார், அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். தாவீது கோலியாத்தோடு சண்டை பிடிக்க வேண்டும் என்று நினைத்த உடனே அங்கங்கெங்கேயோ கிடக்கிற வழியோரமாய் கிடக்கிற சும்மா ஏதோ ஒரு கல்லையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் சண்டைக்கு போகவில்லை, மாறாக தெரிந்தெடுத்தார். இதில் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு சரித்திரபூர்வமான விடயம். அதாவது அந்த நாட்களிலே ஒரு சிலர் அந்த கவனிலே கல் வைத்து எறிவதிலே மிகுந்த வல்லுநராக இருந்திருக்கிறார்கள். எப்படி எங்கள் ஊரில் எல்லாம் கெற்றப்போல் வைத்து அடிப்போம் அல்லவா, கல்லை வைத்து கெற்றப்போல் வைத்து அடிப்பது போலதான் அந்த நாட்களிலே இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே ஒரு சிலர் கவனிலே கல்லை வைத்து சுழற்றி எறிவார்கள் என்றால் அது அவ்வளவு வேகமாக அவர்கள் எறிவார்கள். அதை சரியாக குறிபார்த்து எறியக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக, நல்ல பயிற்சி உள்ளவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். அது போலதான் தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி உள்ளவராக இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் அவர் அந்த கவனையிலே கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போகிறார். சரி, ஆகவே இப்பொழுது நாம் விடயத்தை பார்ப்போம். அதாவது அவர் ஐந்து கூழாங்கற்களை தெரிந்தெடுத்தார். அந்த தெரிந்தெடுப்பு என்பது அன்பான சகோதர சகோதரிகளே மிக மிக முக்கியமாகும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு போகும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், மார்த்தா மார்த்தா நீ அநேக விடயங்களை குறித்து கலங்குகிறாய், மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன அந்த நல்ல பங்கு? இயேசுவின் பாதத்தில் இருந்து அவர் சொல்லுவதை கேட்டாள் என்றால் அந்த வார்த்தையை கேட்கிறாள். அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வாழ்வை அடைந்து கொள்வதுதான் நல்ல பங்கு. இது நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. நாம் எத்தனையோ விடயங்களை பற்றி கலங்குகிறோம், எத்தனையோ விடயங்களை பற்றி சிந்திக்கிறோம், எத்தனையோ விடயங்களுக்காக இவ்வளவோ நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். ஆனால் இறை வார்த்தையை படிப்பதிலும், இறை வார்த்தையை தியானிப்பதிலும், இறை வார்த்தையின் போதனையை கேட்பதிலும் நாம் அதிக முக்கியத்துவம் காட்டுவதில்லை. நாம் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோராகிய பெரியோராகிய நாம் அந்த இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இறை வார்த்தைக்கு? கொடுக்க முடியாது. அன்றைக்கு பல பெற்றோர்கள் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்கிறார்கள் இல்லை, பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு வரவே விருப்பம் இல்லை, பிள்ளைகள் ஜெபம் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் எல்லாரும் கடவுள் நம்பிக்கை விட்டு விலகி 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 போய் கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. இப்படி பிள்ளைகள் எல்லாம் திசை மாறி போவதற்கு பெற்றோராகிய நாமும் காரணமாயிருக்கிறோம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இறைவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த முக்கியத்துவத்தை நாம் காட்ட முடிகிறது. சரி, ஆகவே இங்கு பார்த்தீர்கள் என்றால் தாவீது அந்த இறை வார்த்தையை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுப்பு, நல்ல பங்கை நாம் தெரிந்தெடுப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் பாருங்கள், கிறிஸ்தவ வழிபாடுகளிலே திருமணம் என்றால் திருமணத்துக்கு ஏற்ற வார்த்தையை தெரிந்தெடுத்து வாசிப்பார்கள். துக்க வீடு என்றால் துக்க வீட்டுக்கு ஏற்ற இறை வார்த்தையை எடுத்து வாசிப்பார்கள். அல்லது ஒரு ஒரு பிறந்த நாள் என்றால், அல்லது ஒரு நல்ல ஒரு ஒரு வீட்டை ஆசீர்வதிப்பது என்றால் அதுக்கு ஏற்ற இறை வார்த்தையை தெரிந்தெடுத்து வாசிக்கப்படுகிறது. அது போலதான் அன்பு வான்பரா வாழ்நேயர்களே, நீங்கள் எந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிறீர்களோ, அல்லது என்ன தேவை உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதோ, அதற்கு ஏற்ற இறைவசனங்களை வேதாகமத்திலே தெரிந்தெடுத்து அதை நீங்கள் நம்பிக்கையோடு அறிக்கை செய்து, இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார், இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி சரியான வாக்கு தத்தங்களை வேதாகமத்திலிருந்து நீங்கள் தெரிந்தெடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். அந்த இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வதை நீங்கள் காண முடியும். சரியான வார்த்தைகளை தெரிந்தெடுங்கள். நோயின் படுக்கையில் இருக்கிற ஒருவர் அந்த நோயை குணமாக்கக்கூடிய வார்த்தையை தெரிந்தெடுத்து அந்த வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் மன்றாடுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதுபோல ஒரு இல்லாமையில் அல்லது ஒரு பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிற ஒருவர் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்ததான இறை வார்த்தைகளை வேதாகமத்திலே தெரிந்தெடுத்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுபோல எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தெரிந்தெடுத்து அந்த இறை வாக்கு தத்தத்தை வாசித்து அந்த இறை வார்த்தையை சொல்லி நீங்கள் மன்றாடுவது ஒரு பெரிய பலம் வாய்ந்ததாகும். என்றால் தாவீது பாருங்கள், சரியான கூழாங்கற்களை தெரிந்தெடுக்கிறார். சும்மா என்னவோ கிடக்கிற கல்லெல்லாம் அவர் எடுக்கவில்லை. அதுபோல பலர் இன்றைக்கு இறை வார்த்தையை வாசிப்போம் வாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இறை வார்த்தையை வாசிக்கிறோம் என்று சொன்னாலும் கடமைக்காக சிலர் வாசித்து விடுவார்கள். என்னவோ ஒன்றை கட்டாயமாக இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், அப்படி ஏதோ ஒன்றை வாசித்ததிலேயே அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். வாசித்ததுனால் திருப்தி அடைவதல்ல, மாறாக எந்த இறை வார்த்தையை நாம் எடுத்து அந்த வார்த்தையில வாழுகிறோம் என்பதில் தான் நமக்கு திருப்தி உண்டாக வேண்டும். ஆகவே தாவீது ஐந்து கூழாங்கற்களை தெரிந்தெடுத்தார் என்று நாம் வாசிப்பது போல, நாம் சரியான வாக்கு தத்தங்களை இறை வார்த்தையிலே தெரிந்தெடுக்க வேண்டும். அதுக்கு நாம் வேதாகமத்தை கட்டாயமாக படிப்போம். அதில் உள்ள வாக்கு தத்தங்களை எடுத்து தியானியுங்கள். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் அகன்று போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க இல்லாமை நீங்கி போகும். ஆண்டவர் உங்களை கடைசியாக்காமல் உயர்த்துவார், முன்னே கொண்டு வருவார். ஆண்டவர் உங்கள் களஞ்சியங்களில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களுடைய சந்ததியையும் உங்கள் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண முடியும். உங்களுடைய இல்லிடத்தை எந்த விதமான வாதைகளும் அணுகாதபடி இறைவன் காத்துக் கொள்ளுவார். அவருடைய இரத்தம் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும். ஆகவே தகுந்த இறை வார்த்தையை நீங்கள் தெரிந்தெடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியாகும். மூன்றாவது பாருங்கள், தாவீது அந்த ஐந்து கூழாங்கற்களை எங்கு அவர் தேர்ந்தெடுத்தாராம்? நீரோடையில் இருந்து வலுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அப்ப தாவீதுக்கு பாருங்கள், ஐந்து கூழாங்கற்கள் தேவையாக இருந்தது, அல்லது கூழாங்கற்கள் தேவையாக இருந்தது. அந்த கூழாங்கற்கள் எப்படிப்பட்ட கூழாங்கற்களாக இருக்க வேண்டும்? காய்ந்த கூழாங்கற்களாக இருக்கக்கூடாது. என்றால் காய்ந்த கூழாங்கற்களை வைத்து அவராலே வேகமாக எறிய முடியாது என்று அறிந்ததனாலே அவர் வலுவழுப்பான கூழாங்கற்களை தேடுகிறார். அந்த வலுவழுப்பான கூழாங்கல் எங்க இருக்கும்? நீரோடையிலே தான் கிடக்கும். அதனாலதான் அவர் நீரோடைக்கு போய் அதை எடுத்துக் கொள்ளுகிறார். ஏன் நீரோடையிலே இருப்பது வலுவழுப்பானதாக இருக்கும்? அதை நாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வான்பா நிகழ்ச்சியை கேட்கிற அத்தனை பேருக்கும் அது தெரியும். தண்ணீருக்குள் இருக்கிற கல்லு வலுவழுப்பானதாக இருக்கும் என்றால் அதிலே பாசியோ அல்லது அது படிந்ததுனாலே தண்ணீருக்குள் இருக்கிற கல்லு எப்பயுமே வலுவழுப்பாகத்தான் இருக்கும். தண்ணீருக்குள்ளே இல்லாத கல்லு வலுவழுப்பா இருக்காது, காய்ந்து போயிருக்கும். பார்த்தீர்களா? அப்ப தாவீது வந்து ஐந்து வலுவழுப்பான கூழாங்கற்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அதனாலே அவர் எங்கு அது தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது? நீரோடையில் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. அன்பு வான்புறா வாழ்வினியர்களே, கடவுளுடைய வார்த்தை கூட அப்படிப்பட்டதுதான். அதாவது இறை வார்த்தையை நாம் எந்த நிலையோடு தெரிந்தெடுக்க வேண்டும் என்பது மிக அவசியம். அல்லது இறை வார்த்தையை நாம் எப்படி தெரிந்தெடுக்க முடிகிறது என்பது மிக அவசியம். எப்படி, எங்கு எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் இறை வார்த்தையை படிக்கும் பொழுதுதான். தூய ஆவியானவருடைய துணையோடு இறை வார்த்தையை போர் வாளாக நாம் எடுத்து பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையை நமது வாழ்க்கையிலே காண முடியும். வெறும் சும்மா கடமைக்காக அல்ல, நம்முடைய அறிவை வைத்து அல்ல, மாறாக இறை வார்த்தையை தூய ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் அதை பயன்படுத்த வேண்டும், பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். ஏன் இறை வார்த்தையை தூய ஆவியானவருடைய துணையோடு என்றால், அது தூய ஆவியானவர் தான் இறை வார்த்தைக்கு ஆசிரியராக இருக்கிறார். தூய ஆவியானவர் நமக்காக ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த இறை வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக, புரிய வைப்பதற்காக. அதை பற்றி இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை, இன்னொரு முறைக்கு நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன என்று சொல்லி, பரிசுத்த ஆவியானவருடைய செயலிலே ஒன்று இறைவனுடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பது, அதிலே நாம் நம்பிக்கையில் வளர உதவி செய்வது. இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இறை வார்த்தையை பெரிதாக பாருங்கள். அருள் தியானம் தொடர்கிறது. என்றால் மனித அறிவினாலே இறை வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியாது. நான் முன்பு சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி. மனித அறிவினாலே வேதாகம புத்தகத்தில் எத்தனை புத்தகங்கள் உண்டு, இதுக்கு ஆசிரியர் இது யாரால் எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, இதுல எத்தனை அதிகாரங்கள் உண்டு, இதனுடைய சரித்திர பின்னணி என்ன, இதனுடைய இலக்கியம் என்ன, இது கதையா, இது உவமையா, இவைகளை பற்றியெல்லாம் மனித அறிவினாலே அறிந்து கொள்ள முடியும், பாடமாக்கி விடக்கூட முடியும். இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இது கிறிஸ்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல. யார் வேணும்னாலும் வேதாகமத்தை பற்றி என்ன இருக்கிறது, அதுல என்ன இருக்கிறது, இதுல என்ன இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியும், படிக்க முடியும், பாடமாக்க முடியும், அதுல பட்டங்கள் பெற முடியும். ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற அந்த வாழ்வு இருக்குதே, அந்த உள்ளே இருக்கிற சத்தியம், அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற அந்த இறைவன் நமக்கு சொல்ல வருகிற அந்த உண்மை, அதை மனித அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொன்னார், பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்று நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள் என்று. அதனாலதான் பாருங்கள், இன்றைக்கு பல ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேராலே போதிக்கப்படுகிறது. இது போதிக்கப்பட்டது எத்தனையோ பேராலே, எத்தனையோ நாட்கள் போதிக்கப்பட்டதுனாலே இந்த இறை வார்த்தையின் போதனை முடிந்து விட்டதா என்று கேட்டால், இல்லை. கடவுள் வரும் வரைக்கும் இந்த ஒரே வேதாகமத்தில் இருந்துதான் உலகம் முழுவதும் போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க போகிறது. ஆனால் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் போதிப்பதனாலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊழியர்கள் வழியாக அவரவர்கள் அந்தந்த மக்களுக்கு ஏற்ற வாழ்வு கொடுக்கக்கூடிய விடயங்களை அந்த வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு கொடுக்கிறார். நான் இப்பொழுது போதித்துக் கொண்டிருக்கிற இந்த 1 சாமுவேலின் 17 அதிகாரத்தை பற்றியும், அல்லது மத்திய 14 அதிகாரத்தில் இயேசு கடல் மேல் நடந்தார் என்பதை பற்றியும் எத்தனையோ பேர் போதித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இதில் இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இதை பற்றி எத்தனையோ போதனைகளை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகிற சில போதனைகள் உங்களுக்கு புதிதாக இருக்கும். அதன் வழியாக கடவுள் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். ஏன்? அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயல். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வாழ்வு, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, தாவீது 5 கூழாங்கற்களை சும்மா வீதி ஓரத்தில் எடுக்கவில்லை, நீரோடையில் எடுத்தார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அது வழுவழுப்பாக இருக்கும் என்பது போலதான் ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நாம் எடுத்து போதிக்கும் பொழுது எப்படி அந்த கூழாங்கல் வலுவழுப்பாக இருந்ததோ, அதுபோல நாம் வாசிக்கிற, நாம் படிக்கிற, நாம் தியானிக்கிற, நாம் போதிக்கிற இறை வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது கடவுளுடைய வல்லமை உள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தையிலே கடவுளுடைய வல்லமை இருக்கும், அந்த வார்த்தையிலே குணமாக்கும் வல்லமை இருக்கும், அந்த வார்த்தையிலே விடுதலையாக்குகிற வல்லமை இருக்கும். எப்படி கூழாங்கற்களில் வலுவழுப்பு இருக்கிறதோ, அது போல நாம் பரிசுத்தாவின் வல்லமையோடு தியானிக்கிற, போதிக்கிற, படிக்கிற அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவருடைய வல்லமை இருக்கும், ஆண்டவருடைய கிருபை இருக்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அன்பு வான்புரா வாழ்நியர்களே, அப்படித்தான் நாங்கள் நீங்கள் இறை வார்த்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே வெற்றி. அதுதான் உண்மையிலேயே ரெண்டு பக்கமும் கருக்குள்ள போர்வாளாக மாறிவிடுகிறது. ஆகவே பாருங்கள், அந்த தாவீது எங்கே கூழாங்கல்ல எடுத்தார் என்றால், நீரோடையிலே அந்த கூழாங்கல்ல எடுத்தார். சரி, இப்பொழுது அடுத்த சம்பவம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். இது ஒரு ஒரு முக்கியமான ஒன்று, கடைசி சம்பவம். தாவீது அந்த 5 கூழாங்கற்களையும் கவனிலை எடுத்துக்கொண்டு போனார். கோலியாத்தை பார்க்கிறார். கோலியாத்தோடு பேசிவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், 1 கூழாங்கல்லை கவனிலை வைத்து எறிந்தார். அந்த 1 கூழாங்கல்லாலேயே கோலியாத்தை அவர் விழுத்தினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பு வான்புற வாழ்நேயர்களே, அவர் 5 கூழாங்கற்களை எடுத்தார். ஆனால் அந்த பெரிய ராட்சதனாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு 5 கூழாங்கற்களும் தாவீதுக்கு தேவைப்படவில்லை. மாறாக 1 கூழாங்கல் அவருக்கு போதுமானதாக இருந்தது. அன்பு வான்புரா வாழ்நேயர்களே, இதிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி அறிந்து கொள்கிறோம். என்ன அது? ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு. அதனால்தான் திருமறையிலே நாம் பார்க்கிறோம், உலகம் அழிந்து போனாலும் இறைவனுடைய வார்த்தையினுடைய ஒரு துரும்பு கூட, ஒரு ஒரு புள்ளி கூட அழிந்து போகாது என்றுதான் திருமறை சொல்லுகிறது. என்றால் ஒவ்வொன்றிலும் இறை வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்குள்ளே அவ்வளவு வாழ்வு உண்டு, உண்மை உண்டு. அதனால்தான் வேதாகமத்திலே பார்க்கிறோம் அல்லவா, ஒரு 100வது தலைவர் இயேசுவினிடத்திலே சொல்கிறார், 1 வார்த்தை சொன்னால் போதும், என் வீட்டிலே உள்ள ஊழியர் குணமடைவார் என்று. அதனாலே இயேசு என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் உள்ளவரை நான் கண்டு ஆச்சரியப்படுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக இறைவனுடைய வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் இறைவனுடைய வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை உண்டு. இந்த வேதாகமத்தில் எத்தனை வார்த்தைகள் உண்டு? கிட்டத்தட்ட நான் முன்பு முதலில் சொன்னது போல கிட்டத்தட்ட 10,000 மேலான இறை வாக்கு தத்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வார்த்தை இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலுமே கடவுளுடைய வல்லமை இருப்பதாகத்தான் திருமறை சொல்லுகிறது. அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் வேதாகமத்தை படிக்க வேண்டும், வேதாகமத்தை கையில எடுத்துக்கொள்ள வேண்டும், வேதாகமத்திலே வாழ வேண்டும். அன்பு வான்புற வாழ்வினியர்களே, இது கோலியாத்துக்கும் தாவிதுக்கும் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம் இது. அப்ப பெரிய கோலியாத்தை, அதாவது பெரிய ஈட்டியோடு, பெரிய வெண்கல கவசத்தோடு, கேடயத்தோடு, மார்பு கவசத்தோடு, அதாவது தலை சீராவோடு நிக்கிற அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவிது எந்த பெரிய 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 போராயுதங்களை அவர் எடுக்கவில்லை. மாறாக சாதாரண கூழாங்கற்களை எடுத்து ஒரு கூழாங்கல்லாலேயே அவர் கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட எப்பொழுது இறைவனுடைய வார்த்தையை கையில எடுத்துக் கொள்கிறோமோ, இறை வார்த்தையில வாழ ஆரம்பிக்கிறோமோ, அந்த இறை வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்கும், உயர்வு கொடுக்கும். நமக்கு நம் சார்பாக அந்த வார்த்தை நின்று நம்மை வழி நடத்துவதை நாம் காண முடிகிறது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நாம் சொல்வது போல, ஒரு வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை அடங்கி இருக்கிறது. அந்த ஒரு பூலாங்கல் எப்படி கோலியாத்தை வீழ்த்தினதோ, பெரிய கோலியாத்தை வீழ்த்தினதோ, அது போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், அதிலிருந்து வெற்றி பெறுவதற்காக நீங்கள் எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். இந்த நிலையிலேதான் அன்பு வான்புறா வாழ்வினியர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இறை வார்த்தையை நம்புங்கள், இறை வார்த்தையிலே வாழ ஆரம்பியுங்கள், இறை வார்த்தையை பெரிதாக பாருங்கள், இறை வார்த்தையை நீங்கள் பெரிதாக எண்ணிக்கொள்ளுங்கள். இறை வார்த்தை மேலானது, அதிலே ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் காண முடிகிறது. ஆகவே தாவீது பார்த்தீர்கள் என்றால் அந்த கோலியாத்தோடு போராட போகும் பொழுது 5 கூழாங்கற்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தும் பொழுது அவர் கடவுளையே பெரிதாக பார்த்தார். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், அவர் கோலியாத்தோடு போகும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ ஈட்டியோடும் வாளோடும் வரலாம், நானோ நான் நம்புகிற கடவுளுடைய பேரிலே உன்னோடு நான் சண்டை பிடிக்க வருகிறேன். அவர் கையிலே கூழாங்கல் இருக்கிறது, ஆனால் அவர் எந்த வல்லமையோடு போராட போகிறார் என்றால் கடவுளுடைய வல்லமையோடு. ஏனென்றால் தாவீது தன் வாழ்க்கையிலே கடவுளை பெரிதாக பார்த்தார். அதனாலதான் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கல்லு கடவுளுடைய நாமத்தின் வல்லமையிலே அந்த பெரிய கோலியாத்தையே வீழ்த்துகிறது. அதுபோல நீங்கள் கடவுளை பெரிதாக பார்த்தீர்கள் என்றால், கடவுளுடைய வார்த்தையை எப்பொழுது நீங்கள் பெரிதாக பார்ப்பீர்களோ, கடவுளுடைய வார்த்தையை பெரிதாக பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை, ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்படியே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-5945 எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8734 சரிநேர்களே, இத்துடன் வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதுவாழ்வு நச்சேடி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.